கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன். வகுப்பு 18
உரை குறிப்பு. நிரல் நிறை பொருள்கோள் பற்றி ஒரே வாக்கியமாக நின்ற இச்செய்யுள் துறந்தோர் தொகை அத்துறந்தோரது பிறந்த நாளை போலும் எனவும் துறப்போர் தொகை.
இந்த கமா போடுறதுல நீங்கள் கொஞ்சம், அதாவது நிரல் நிரல் நிறை பொருள்கோள் பற்றி கமா பற்றி ஒரே வாக்கியமாக இருந்த இந்த வசனம் ரெண்டாக கருதப்படுகிறது. நிரல் நிறையின்படி ரெண்டு ஆக்கவில்லை, அந்த கொள்கையின்படி இந்த ரெண்டும் பிரித்து பார்க்கப்படுகிறது என்பதைத்தான் சொல்ல வருகிறார்.
நிரல் நிறை பொருள்கோள் பற்றி ஒரே வாக்கியமாக நின்ற இச்செய்யுள் துறந்தோர் தொகை அத்துறந்தோரது பிறந்த நாளை போலும் எனவும் துறப்போர் தொகை அத்துறப்போரது முன்னர் பிறந்த நாளின் மேலும் பிறந்த நாளின் மேலும் இனி பிறக்கும் நாள் சேர்ந்த தொகையை போலும் எனவும் தனித்தனி வாக்கியமாக பிரித்து பொருள் உரைக்கப்பட்டது.
ரொம்ப உமாவதி சிவாச்சாரியார் நம்ம சுத்தி பாக்குறார், அவ்வளவுதான், இது ஒன்னும் சிரமமான வேலையே அல்ல. இவ்வளவு நாள் முத்தியடைந்து பிறந்து முத்தியடைந்தவர்களை கணக்கு பண்ணு, முத்தியடையே இருக்கிறவர்களை கணக்கு பண்ணு, இந்த நாள் தொகைதான், அதாவது உனக்கு தெரியாது என்பதை மறைமுகமாக, இந்த நாள் தொகைதான் முத்தியடைந்தவர்கள் முத்தியடையாதவர்களுடைய அளவு, இதன் மூலம் அதுக்கும் கணக்கு பண்ண முடியாது இதுக்கும் கணக்கு பண்ண முடியாது என்றபடியால் உயிர்களினுடைய அளவு எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது என்ற செய்தி சொல்லப்பட்டது. இனி சைவ பெரியார் சொல்லுகிற மேலும் சில விஷயங்கள் இருக்கும், பார்ப்போம்.
துறந்தோர், மலத்தின் விடுபட்டோர், அதாவது முக்தி அடைந்தோர். துறப்போர், மலத்தின் விடுபட வேண்டும் ஆன்மாக்கள், அதாவது மலபந்தம் உடையவர் பெத்தான்மாக்கள்.
முக்தி ஆன்மாக்கள், பெத்தான்மாக்கள் என்று ரெண்டு. துறந்தோர் என்பது விடுபட்டவர். ரொம்ப ஒன்றும் இந்த சொற்களை பார்த்து நாம் மிரள வேண்டியதில்லை. இப்ப ஏனென்றால் எங்களுக்கு கால் ஊன்றி பழகிவிட்டோம். அதுவே இதை சும்மா சிம்பிளா விளங்கி கொண்டு போக வேண்டியதான். துறந்தோர் என்றால் யார் என்றால் ஆணவமலம் வலிகுன்றினவர்கள், ஊன்றி முத்திநிலை அடைந்தவர்கள். மற்றவர்கள் வலிகுன்றாமல் முத்திநிலை அடையாமல் இருக்கிறவர்கள், அவ்வளவுதான்.
துரத்தல், மலத்தின் விடுகை பெறல். உபமானங்களால் பெறப்பட்ட கருத்தாவது பிறந்த நாளின் தொகையும் மேலும் பிறக்கு நாளின் தொகையும் எண்ணில் அடங்காமை போல.
இவ்வளவுதான் அவர் சொல்ல வந்த விஷயம். இந்த உபமானங்கள் மூலம் சொல்ல வந்தது, முத்தியடைந்தவர்கள் தொகையும் அளவிட முடியாது, முத்தியடைய இருக்கிறவர்கள் தொகையும் அளவிட முடியாது, அதனாலே ஆன்மாக்களினுடைய தொகை அளவிட முடியாது, இவ்வளவுதான். அதை தெளிவாய் சொல்கிறார்.
பிறந்த நாள் உபமானங்களால் பெறப்பட்ட கருத்தாவது பிறந்த நாளின் தொகையும் மேலும் பிறக்கு நாளின் தொகையும் எண்ணில் அடங்காமை போல துறந்தோர் தொகையும் துறப்போர் தொகையும் பலவாம் என்பது.
எண்ணிறந்தன என்றால் எண்ணுக்குள் அடங்காமல் பலவாகி இருக்கும். ஆகவே ஆன்மாக்கள் பற்றி நமக்கு கிடைக்கிற முதல் செய்தி அவை அளவில்லாதவை.
இவ்வோமையும் கருத்தும் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்னும் குரலோடு ஒப்பிட்டு உணரத்தக்கனவாகும்.
அதனாலேதான் இந்த நாளன்றெண்டும் சொல்லு குருதி என்பது திருவள்ளுவர்ல எட்டி பிடிக்காம ஒருத்தரும் அந்த பக்கம் போக முடியதில்லை. அந்த ஆள் ரொம்ப கீழ் காமம் சுவாமன் சொல்லுகிற வரைக்கும் சொல்லுவார், ஞானம் சொல்லுகிற பொழுதும் அந்த எல்லைக்கும் சொல்லுகிறார். பாருங்க, இதே உவமை திருவள்ளுவரும் கிட்டத்தட்ட பயன்படுத்துகிறார், அது ஞாபகத்துக்கு வந்து அதை சுட்டுகிறார். படியுங்கள்.
இவ்வுவமையும் கருத்தும் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்னும் குரலோடு ஒப்பிட்டு உணரத்தக்கனவாகும். துறந்தோர் துறப்போர் என்றதனால் ஆன்மாக்கள் யாவும் அனாதியே மலபந்தம் உள்ளன என்பதும் காட்டப்பட்டது.
இது இதுகள் தான் இப்படி இவருக்குள்ள வர்ற பொது விஷயங்கள். துறந்தோர் துறப்போர் என்று ரெண்டு பகுதியா பிரித்து விட்டார். அதுல என்ன சொன்னது, ஒரு பகுதி துறந்தவர்கள், இன்னொரு பகுதி துறக்க இருக்கிறவர்கள். ஆகவே துறந்தவர்களுக்கும் ஏதோ ஒன்று இருந்து துறந்திருக்க வேண்டும், துறக்க இருக்கிறவர்களும் ஏதோ ஒன்றை துறக்க முற்பட வேண்டும். அந்த ஒன்று என்னவென்றால், ஆரம்பத்திலே இருந்து உயிரை பற்றி இருக்கிற மனபந்தம். பந்தம் என்றால் பிடிப்பு. அப்ப துறந்தவர்களும் அதிலே இருந்துதான் தப்பி போனார்கள், துறக்க போகிறவர்களும் அதிலே இருந்து தப்ப முயற்சிக்கிறார்கள். இது குரல் தருகிற செய்தி. அதிலிருந்து நமக்கு ஊகித்த அறிய என்னவென்றால், எல்லா ஆன்மாக்களும் மலபந்தத்தோடு இருந்திருக்கின்றன. அதிலே ஒரு பகுதி துறந்தன, ஒரு பகுதி துறக்க இருக்கின்றன. நமக்கு ஆன்மா பற்றி தருகிற இரண்டாவது செய்தி, பல என்று ஒரு செய்தி படித்தோம். ஆன்மாக்கள் பல என்று ஒரு செய்தி படித்தோம். இரண்டாவது செய்தி, இந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஆரம்பந்தொட்டு, ஆரம்பந்தொட்டு என்றால் அது தொடக்கம் என்று வந்துவிடும், ஆரம்ப அனாதி தொட்டு என்றால் அது இல்லாத காலம் தொட்டு மலபந்தத்தோடு இருப்பவை. அப்போ உயிர் பற்றிய இரண்டாவது செய்தி இவ்வளவும் தான். இந்த உவமை உவமையெல்லாம் விட்டுருங்கள். ஆன்மாக்கள் பலவாக இருக்கின்றன ஒன்று. இரண்டாவது செய்தி, ஆன்மாக்களிலே முத்தி பெற்ற ஆன்மாக்கள், பிறப்போகிற ஆன்மாக்கள் என்று ஆன்மாக்களிலே ரெண்டு வகை இருக்கின்றன. முத்தி பெற்ற ஆன்மாக்களும் சரி, பிறப்போகும் ஆன்மாக்களும் சரி, ஆணவத்திலே இருந்து விடுபட வேண்டி இருப்பதால் அந்த ஆன்மாக்கள் அனாதியே ஆணவத்தோடு சம்பந்தமுடையவா இருக்கின்றன. உயிர் பற்றி மூன்று செய்தி முதல் குரலிலேயே படித்து விட்டோம். மேலே பொங்கல்.
துறந்தோர் துறப்போர் என்றதனால் ஆன்மாக்கள் யாவும் அனாதியே மலபந்தம் உள்ளன என்பதும் காட்டப்பட்டது. சிருஷ்டிக்கு தொடக்கம் இல்லை, ஆதலால் பிறந்த நாள் அனந்தம், ஆதலால் ஆன்மாக்களும் அனந்தம் என்பது கருத்து.
மூன்றாவது, அந்த முதல் சொன்னதே, அதாவது எப்ப திருஷ்டி தொடங்கியது என்று ஒருவருக்கும் சொல்ல முடியாது. ஆகவே திருஷ்டிக்கு தொடக்கம் இல்லாதபடியால் ஆன்மாக்கள் அளவில்லாதவையாக இருக்கின்ற, அனந்தம் என்றால் அந்தம் இல்லாதவை என்கின்ற அளவை தெரிந்து கொள்ள வேண்டும். இது புதுச்சேரி அல்ல, ஆன்மாக்கள் பல என்பதை மீண்டும் ஒருவரும் சொல்லுகிறார்.
கடவுள் ஒருவராய் இயல்பாகவே பாசங்களின் நீங்கினவராக, ஆன்மாக்கள் பலவாய் இயல்பாக பாசத்தடை உடையவை.
இதுல இந்த ரொம்ப சித்தாந்திகளுக்கு வர்ற சங்கடங்கள்ல ஒன்று, இறைவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவர் என்ற உடனே நம்ம புத்தி உடனே என்ன செய்யும் என்றால், அப்ப அவருக்கும் இருந்து நீங்கியதா என்று கேட்போம். இயல்பாகவே என்று ஒரு சொல் போட்டு இருக்கிறது. இயல்பு என்றால் சூரியனுக்கு ஒளி இயல்பாகவே உண்டு என்றால் என்ன அர்த்தம், அது எப்ப இருந்ததோ அப்ப இருந்தது. அதுபோல இயல்பாகவே பாசலில் நீங்குது என்றால் உயிர்களுக்கு பாசத்திலிருந்து நீங்குவது செயற்கை, இறைவனுக்கு அது இயற்கை. அதை சொல்வதற்காக அந்த சொல்லை போட்டு சொல்லி இருக்கிறார். அது இறைவனுடைய நிலை, உயிர்களுடைய நிலை பாசம் இருந்து நீங்குவது. அப்படிங்கள இந்த வரியை,
கடவுள் ஒருவராய் இயல்பாகவே பாசங்களின் நீங்கினவராக, ஆன்மாக்கள் பலவாய் இயல்பாக பாசத்தடை உடையவை.
ரெண்டு வித்தியாசம், இறைவனுக்கும் நமக்கும் ரெண்டு வித்தியாசம். அவர் ஒருவாள் இயல்பாகவே நீங்கியவர், நாங்கள் பல பாசத்தடை உடையவர்கள். அவருக்கு பாசத்தடை இயல்பாகவே இல்லை, எங்களுக்கு கட்டாயம் இருக்கிறது. அப்போ இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல் என்றால் உடனடியாக நம்மால் இப்பொழுது ஒரு பதில் சொல்ல முடியும். அவர் ஒன்றானவர், நாம் பலவானவர், அவருக்கு பாசத்தடை இல்லை, நமக்கு பாசத்தடை இருக்கிறது.
கடவுள் அனாதியே நிர்மலர்.
நீங்கள் படியுங்கள், படியுங்கள்,
படியுங்கள்,
படியுங்கள்.
கடவுள் அனாதியே நிர்மலர், ஆதலால் ஆன்மா ஆகார்.
இறைவன் இடையிலே நிர்மலனாக வந்தவன் அல்ல. நிர்மலன் என்றால் என்ன, மலமற்றவன். அவனை பற்றி செய்தி தெரிகிற தொடக்க காலம்னு சொல்லப்படாது. என்ன தொடக்கம் என்றால் ஏதோ தொடங்கியது என்று வந்துவிடும். அவனை பற்றி செய்தி தெரிந்த காலம் தொடக்கம், அவன் நிர்மலனாகத்தான் இருக்கிறான். அப்படி நிர்மலனா ஆனால் உயிர்கள் மலத்தோடு இருந்து பிறகு முத்தி அடைகின்றன. ஆகவே இறைவன் வேறு, மலம் வேறு. இந்த முப்பொருள் உண்மையை நிரூப வேண்டியும் இருக்கிறது. ஒரு சில மதத்தார் இறைவனும் ஆன்மாவும் ஒன்று என்று விடுவார்கள். அது எப்படி ஒன்றாக முடியும்? அவனுக்கு இயல்பாகவே அனாதியே அவனிடம் மலம் இல்லை, உயிர்களிடம் மதம் மலம் இருந்து விடுபட்டவர்கள். ஆகவே இறைவன் உயிராகான். இது ஒரு 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 முடிவை எடுக்கிறார் அதிலிருந்து.
சுத்த ஞான ரூபியாய் ஆணவ மாயைகளுக்கு மேலாய் அவற்றை அடக்கி ஆளும் சர்வ வல்லமை உள்ளவர். ஆதலால் அவர் அவைகளால் பிணிக்கப்பட்டு பசுவானார் என்பது பொருந்தாது.
இரண்டாவது நிலை சொல்லுவார், அதாவது அவர் ஞானரூபி, அறிவு வடிவானவர். ஞானரூபி என்றால் ஒன்றும் பெருசா அந்த வடமொழி சொல்லால நான் மயங்க தேவையில்லை. ஞானரூபி என்றால் அறிவு வடவானவர். அவரை ஆணவமோ மாயையோ கட்டுப்படுத்தாது, அவற்றை அடக்கக்கூடியவர். அது அவருடைய இயல்பு. அடுத்தது என்ன வாசியுங்கள்?
சுத்த ஞான ரூபியாய் ஆணவ மாயைகளுக்கு மேலாய் அவற்றை அடக்கி ஆளும் சர்வ வல்லமை உள்ளவர். ஆதலால் அவர் அவைகளால் பிணிக்கப்பட்டு பசுவானார் என்பது பொருந்தாது.
ஆகவே இந்த ஆணவத்தினாலே மாயினாலே பிணிக்கப்பட்டு அவரும் பசு வடிவ ஆன்மாக்களிலே ஒன்றானார் என்று சொல்வது பொருத்தமற்றது என்கிறார்.
அவற்றுள் தம்மை அகப்படுத்தினார் எனில் அதற்கொரு பிரயோசனம் இருத்தல் வேண்டும்.
ஒரு சில பேர் இந்த உயிர்களை இந்த நான் வேதாந்தம் சொல்ற பொழுது சொன்னாங்க, வேதாந்தம் சொல்வதாக சொல்வதை நான் கேள்விப்பட்டதை சொல்லுகிறேன். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று. ஆனால் அதற்குள்ளே என்ன வித்தியாசம் என்றால், நான் முன்பு சொன்னது போல குடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம், வெளியிலே இருக்கிற ஆகாசம் என்று ஆகாசம் இருவகைப்படுகிறது. பிரிக்கப்படுகிற பொழுது குடமுடைந்த உடனே எல்லாம் ஒன்றாகிவிடுகிறது. அதுபோல இறைவன் ஆன்மாக்களாக ரூபம் கொண்டு நிற்கிறான். அந்த நேரத்திலே தனித்து நிற்கிறான். பிறகு இறைவனை ஒன்றாக ஆக்கிவிடுகிறான். ரெண்டும் ஒன்றாக ஆகிவிடுகிறது என்ற ஒரு சாரார் கருத்தை இவர் மறக்கப் போகிறார். என்ன சொல்கிறார்?
அவற்றுள் தம்மை அகப்படுத்தினார் எனில் அதற்கு பிரயோசனம் நிறுத்தல் வேண்டும்.
இறைவன்
விளையாட்டுக்காக
ஒரு நிமிஷம் இருங்கள். இறைவன் இதை அவனாக நினைந்து செய்கிறான். இது அவர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து. அதாவது இதை ஏன் செய்யவன், ஒரு காரியம் நிகழ வேண்டுமானால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். காரணமின்றி காரியம் இல்லை, காரண காரிய தொடர்பு என்று சொல்வார். இறைவன் உயிராக நின்று, தானே உயிராக நின்று, பிறகு ஒரு நிலையிலே உயிர் தன்னோடு உயிரை கலந்து கொண்டு ஒன்றாகிறான் என்ற ஒரு சாரார் கருத்து இருக்கிறது. இதெல்லாம் தர்க்கங்கள் தான். ஆனால் சும்மா ஒரு அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அவரும் அதற்காகத்தான் சொல்லுகிறார். உயிர் என்று ஒன்று இல்லை, இறைவன் தான் உயிராக தோற்றி நின்று பிறகு ஒன்றாகிறான் என்று வைத்தால் கேள்வி, இவர்கள் சித்தாந்திகள் கேட்பார்கள், ஏன் அதை செய்கிறான், அதுக்கு என்ன காரணம் ஒன்று வேண்டுமே, ஏன் இறைவன் குடாகாசமாக போல ஜீவாத்மாவாக தோன்றி நின்று பிறகு பரமாத்மாவாக மாறுகிறான் என்றால் இது காரியம், இதற்கான காரணம் என்ன என்று இவர்கள் கேட்பார். நான் சொல்றது புரிகிறதா உங்களுக்கு? அதாவது பரமாத்மா ஜீவாத்மாவாக காட்சி கொடுத்து பிறகு பழையபடி ஒன்றாகிறார் என்ற தத்துவக்காரரை நோக்கி இவர்கள் கேட்பார்கள், இது ஏன் செய்கிறார், இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டுமே என்று கேட்டால் சித்தாந்திகள் காரணம் வைத்திருக்கிறார்கள். முப்பொருள் என்று சொல்லிவிட்டு இறைவன் இந்த பிரபஞ்ச படைப்பெல்லாம் இதற்காக செய்கிறார் என்றால் ஆன்மாக்களுடைய ஆணவ வழிகெடுதலுக்காகத்தான் இந்த பஞ்சகிருத்தியம் நடக்கிறது என்று அதற்கு ஒரு காரணம் சொல்லிவிட்டு தான் இந்த காரியத்தை பார்க்கிறார். இவர்களிடம் கேட்பார்கள், நீ ஏன் நீ சொல்லுகிறாயே பரமாத்மா தான் ஜீவாத்மாவாக தோற்றுகிறது என்றால் ஏன் தோற்ற வேண்டும், அதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் அவனும் கட்டிக்காரன் தானே, அவன் சொல்லுவான், விளையாடுவதற்கு காரணம் தேவையில்லை. நான் சொல்கிறது தர்க்கம் புரிகிறதா உங்களுக்கு? விளையாடுவதற்கு காரணம் தேவையில்லை. ஒரு பிள்ளை விளையாடுவதற்கு அதுக்கு ஒரு காரணம் வேண்டும். அது ஒரு சும்மா ஒரு மகிழ்ச்சிக்காக செய்கிற வேலை. அதனாலே இறைவன் இந்த வேலையை ஏன் செய்கிறான் என்றால் விளையாடுகிறான். அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர், அவர் ஒரு அவருக்கு ஒரு முஸ்பாத்திக்கு செய்கிறார் என்றது போல இதை சொல்வார்கள். என்ன எங்க தமிழ் சொல்றேன் நினைச்சு சிரிக்கிறீங்களா? முஸ்பாத்தின்றது இளங்கோ சிரிக்குது, அதுக்காக சொல்லுகிறேன். அது எங்க ஒரு பாசை. அதாவது ஒரு விளையாட்டுக்காக செய்கிறான் என்றால் அதையும் இவர்கள் பிடித்து கொண்டு தர்க்கம் பண்ண போகிறார்கள். விளையாட்டுக்காக செய்கிறான் என்று சொல்கிறாயே, அதை பற்றி கல்வி தொடுக்க போறார். படியுங்கள்.
விளையாட்டுக்காக செய்கின்றார் எனில் அந்த விளையாட்டு அவருக்கு தேவையான பொருளாக முடிகின்றது. கடவுள் பரிபூரணர் ஆதலால் தேவையொன்றும் இல்லாதவர்.
அடிச்சான் பாவி. அடுத்தது இவன் என்ன சொல்றான் என்றால் விளையாட்டுக்குத்தான் இறைவன் இதை செய்தார் என்றால் அப்ப விளையாட்டு என்று ஒன்று இறைவனுக்கு தேவைப்படுகிறது அல்லவா? அப்படி தேவைப்பட்டால் அவனை பரிபூர்ணன் என்று நீ சொல்ல முடியாது என்றால் அவனுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. தேவைப்படுகிறவனை பரிபூர்ணன் என்று நீ சொல்ல முடியாது. அவன் விளையாட வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால் அப்ப விளையாட்டு என்ற ஒன்று அவனுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே அவனுக்கும் தேவை இருக்கிறது. தேவை இருந்தால் அவனை நீ எப்படி பரிபூர்ணன் என்று சொல்வாய்? இது ரூம் போட்டு சிந்திக்கிற என்ற வேலை பண்ணியிருக்கிறார்கள் பாருங்க. அந்த காலத்தில் தத்துவங்கள்லே இருந்த ஆலையால் மடக்கிறதுக்கு பண்ணின வேலைகள் என்றால் புத்தி சிலிர்சில் இருக்கும். அது படித்த அது நீங்க சித்தியார் படிக்கிற பொழுது அதெல்லாம் உள்ளே போய் வருவார். சித்தியாரை ரெண்டாக பிரிப்பார், சுபக்கம் பரபக்கம் என்று ரெண்டாக பிரிப்பார்கள். சஞ்ஞான சித்தியார் ரெண்டு பகுதியார். அதுல பரபக்கம் மாற்று சமயத்தை மறுக்கிறது தான் அந்த அந்த நூலினுடைய வேலையே. மாற்று சமயங்கள் அவர்கள் எப்படி என்ன தர்க்கங்கள் எல்லாம் வைக்கிறார்களோ அதையெல்லாம் தர்க்க சாஸ்திரப்படி எல்லாம் மறுப்பார். இங்கேயும் அதை அதனுடைய ஒரு சாயல் காட்டுகிறார். இறைவன் விளையாடுகிறான் என்றால் விளையாட்டு அவனுக்கு தேவையாக இருக்கிறது. தேவையுள்ள ஒருவனை பரிபூர்ணன் என்று சொல்ல முடியாது. ஆகவே அந்த கருத்தை ஒத்துக்கொள்ள முடியாது என்கிறார்கள். படியுங்கள்.
விளையாட்டுக்காக செய்கின்றார் எனில் அந்த விளையாட்டு அவருக்கு தேவையான பொருளாக முடிகின்றது. கடவுள் பரிபூரணர் ஆதலால் தேவையொன்றும் இல்லாதவர். ஆதலால் விளையாட்டுக்காக தம்மை மாயைக்குள் அகப்படுத்துகிறார் என்பது பொருந்தாது. ஆன்மாக்கள் கடவுள் அல்லவாயினும் சூரியனிலிருந்து வரும் ஒளி போல கடவுளின் அம்சம் எனில் அதுவும் பொருந்தாது.
இதே இன்னொரு சாராருடைய வாதம், இன்னொரு சாராருடைய வாதம். எல்லாம் உவமை எல்லாம் சூக்கும பொருளிலே தானே இந்த விஷயங்கள் காண நிற்கிறார்கள். உபமானத்தை வைத்து 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 அடித்து தள்ளுகிறார்கள். இன்னொருத்தன் சொன்னான், அதெல்லாம் வேறு, சூரியன்ல இருந்து ஒளி வருகிறது அல்லவா, சூரியன்ல இருந்து ஒளி வருகிறதே ஒத்துக்கொள்கிறாய் அல்லவா, அந்த ஒளி நமக்கு தெரிகிறது அல்லவா, அதுபோலத்தான் இறைவனிலே இருந்து வந்த ஒரு ஒளி போன்ற ஒன்றுதான் ஆன்மா என்றான் ஒருத்தர். சூரியனிலிருந்து ஒளி வர முடியும் என்றால் ஏன் இறைவனிலிருந்து ஆன்மா வர முடியாது என்று ஒரு தர்க்கம் வைக்கிறான் ஒருவன். அதற்கு பதில் சொல்லுகிறார். படிங்கள் முதலிருந்து அந்த இடத்தை.
ஆன்மாக்கள் கடவுள் அல்லவாயினும் சூரியனிலிருந்து வரும் ஒளி போல கடவுளின் அம்சம் எண்ணில் அதுவும் பொருந்தாது. அவருடைய அம்சமும் அஞ்ஞானத்தை பொருந்தாது. ஆதலின்
சூரியனில் நில்லுங்க, நான் சொன்ன பிறகு வாசிங்க. அது என்ன சொல்றார் என்றால், சூரியனுடைய ஒளி சூரியனுடைய அம்சம், அதுபோல இறைவனுடைய அம்சம்தான் ஆன்மா என்று எடுத்தால் என்ன என்று கேட்டால் அவர் சொல்றார் அப்படியும் எடுக்க முடியாது. ஏனென்றால் சூரியனுடைய ஒளி இருக்கிறதே அது சூரியனுடைய தன்மை கொண்டது. சூரியனுடைய தன்மை என்றால் என்ன? ஒளித்தன்மை. ஒளியை இருள் சேர முடியாது. எந்த காலத்திலும் ஒளியை இருள் சேர முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒளி இருந்தால் இருள் இருக்காது. இப்ப இறைவன் ஒளி ரூபமானவன், அவனுடைய அவனிடமிருந்து புறப்பட்டதுதான் ஆன்மா என்றால் அந்த ஆன்மாவிடமும் ஒளித்தன்மை இருந்திருக்க வேண்டும். அந்த ஒளித்தன்மை இருந்திருந்தால் மலம் எப்படி பற்றும்? மலம் இருள் தன்மை கொண்டது. ஆகவே அந்த ஆன்மாவை மலம் பற்றி இருக்கக்கூடாது. அது இறைவனுடைய அம்சமாக இருந்தால் மலம் பற்றி இருக்கக்கூடாது. ஆகவே அதையும் ஒத்துக்கொள்ள முடியாது. அதை தட்டிவிடுகிறான். பெரிய தர்க்க சபைகள் நடந்திருக்கின்றன அந்த காலத்திலே. சும்மா அந்த இப்ப பட்டிமண்டபம் நடக்கிற விளையாட்டு வேலை இல்லை. பெரிய அறிஞர்கள் எல்லாம் கூடியிருந்து ஒருவர் சொல்லுகிற கருத்தை மற்றவர் தர்க்க ரீதியாக தடுத்தால் அவன் பிறகு குதர்க்கம் பண்ண மாட்டான். இது ஒத்துக்கொண்டால் அதுக்கு அடுத்த நியாயம் தர்க்க ரீதியாக சொல்ல வேண்டும். இவன் சொன்னான், சூரியன்லிருந்து ஒளி வருவது போல இறைவனிலிருந்து ஆன்மா வந்தது என்று கொள்ளலாம் என்றால் சூரியனுடைய அந்த ஒளித்தன்மை அதிலே இருந்து வருகிற ஒளியிலேயும் இருக்கிறது. சூரியனை இருள் பற்றாது, அதுபோல அந்த ஒளியையும் இருள் பற்றாது. ஆண்டவனை மலம் பற்றாது. அப்படியானால் ஆண்டவன்ல இருந்து வந்ததுதான் உயிராக இருந்தால் உயிரையும் மலம் பற்றி இருக்கக்கூடாது. ஆகவே ஆன்மா வேறு இறைவன் வேறு. இப்ப நான் ஒன்னொன்று சொல்லிவிட்டு போகிறேன். நாளைக்கு கேட்டால் இதெல்லாம் ஞாபகம் இருக்க வேணும் என்று ஒன்றும் அவசியம் இல்லை. இப்ப என்ன நடக்கிறது என்றால் புத்தியை கூர்தீட்டி கொண்டு போகிறார்கள். இப்ப இந்த இடத்திலே இந்த தர்க்கத்தை படித்தவுடனே உங்கள் புத்தி ஓரளவு கூர்மையாகிவிடும். அதுக்கு பிறகு எங்க தீட்டினது எப்படி தீட்டினதுன்ற கத்தி கூர்மையாகிறதான் நமக்கு முக்கியம். எதனாலே தீட்டப்பட்டது, எப்ப தீட்டப்பட்டது, போன புதன்கிழமையா இந்த சனிக்கிழமையா, இதெல்லாம் வேண்டாம். இந்த தர்க்கங்களை படித்து கொண்டு போகிற பொழுது இது நாளைக்கு நினைவிருக்காது. ஆனால் இதனாலே வருகிற கூர்மை உங்கள் புத்திக்குள்ளே வந்துவிடும். அந்த புத்தி கூர்மை பெற்றால் என்ன செய்யும்? காண முடியாததை காண தலைப்படும். அதுக்காகத்தான் இந்த முயற்சி. தர்க்க முறைகளினுடைய பயன்பாடு புத்தியை அப்படியே தீட்டி 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 கொண்டு வரும். ஆகவே நேற்று படித்தது எனக்கு ரொம்ப புத்தியிலே இல்லை சார், மறந்து போச்சுட்டு கவலைப்பட தேவையில்லை. இந்த நிமிஷத்திலே உங்கள் புத்தி தீட்டப்பட்டு விட்டது என்று நினைத்து கொண்டு படிக்க வேண்டும். படியுங்க.
அவருடைய அம்சமும் அஞ்ஞானத்தை பொருந்தாது. ஆதலின் சூரியனிலிருந்து ஒளி வருவது போல கடவுளில் இருந்து வருவது அவருடைய சக்தி ஆன்மா வன்று.
அப்படியானால் இந்த ஒளி சூரியன்லேருந்து ஒளி வருகிறதே, அப்படியானால் இறைவனிலிருந்து ஒன்றும் வரவில்லையா? இறைவனிலிருந்து நீ ஆன்மா வரவில்லை என்று நிரூபித்து விட்டாய் என்றால் அதிலே ஆணவை இருள் இருக்கிறது. ஆகவே அது இறை அம்சம் அல்ல. அப்ப இறை அம்சமாக ஒளியே இல்லையா என்றால் இருக்கிறது. அதற்குத்தான் சக்தி என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோம். சக்தியை மலம் பற்றாது. ஆகவே அதை வேணுமானால் நாம் இறைவனுடைய அம்சமாக எடுத்துக்கொள்கிறோம். அப்போ சூரியனுடைய ஒளியம்சம் இருப்பது போல இறைவனுடைய ஒளியம்சமாக இருப்பது சக்தியே தவிர ஆன்மா இல்லை என்று வாதத்தினாலே மறந்து விடுகிறார்.
கடவுளும் ஆன்மாவும் ஒன்றல்லவாயின் இரண்டு பொருள்கள் ஓரிடத்தில் இருத்தல் இயலாது. ஆதலால் கடவுள்
இது தர்க்கம். அவன் தர்க்கம் பண்ணினான். இவர்கள் ரொம்ப கட்டித்தனமா பண்ணி கடவுள் வேற ஆன்மா வேற என்று சொல்லிவிட்டார். சொல்லிவிட்ட உடனே அவன் பிடித்து கொண்டான் இவரை. அப்படி என்னால் கடவுள் வேறு ஆன்மா வேறு என்று தானே சொல்லுகிறாய். இரண்டு பொருள் ஒரு இடத்திலே எப்படி இருக்கும்? ஒரு இடத்திலே ஒரு பொருள் தான் இருக்க முடியும். ஆனால் கடவுளும் இருக்கிறார் ஆன்மாவும் இருக்கிறாய், இரண்டும் வேறு வேறு பொருள் என்று சொல்லுகிறாய். அதனுடைய அம்சம் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை, ஒன்றாக இருக்கலாம். கடவுள் என்ற ஒன்றும் இருக்கிறது, ஆன்மா என்ற ஒன்றும் இருக்கிறது என்றால் ஒரு இடத்திலே ரெண்டு எப்படி இருக்கலாம் என்று அவன் கேள்வி கேட்டான். அவன் தர்க்கவாதி கேட்கிறான். அதற்கு பதில் சொல்கிறார்.
ஆதலால் கடவுளும் ஆன்மாவும் ஒன்றல்லவாயின் இரண்டு பொருள்கள் ஓரிடத்தில் இருத்தல் இயலாது. ஆதலால் கடவுள் சர்வ வியாபகர் அல்லர் என்று முடியுமே எனில், கடவுளாயினும் ஆன்மாவாயினும் இருத்தற்கு இடம் வேண்டிய பொருள் அல்ல.
இது அதாவது இப்ப என்ன பிரச்சனை என்றால், சர்வ என்ன சொல்ற, கடவுளானவர் சர்வ
வியாபகர்,
கடவுள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறவர் என்று சொன்னால், இப்ப இந்த ரூம் ஒரு அறை இருக்கிறது, நீங்கள் இருக்கிற அறையை நினைத்துக் கொள்ளுங்கள். இதுக்குள்ளே நிறைந்து ஒரு பொருள் நிறைந்திருக்கிறது என்றால் இன்னொரு பொருள் இருக்க முடியாது. அந்த தர்க்கம் உங்களுக்கு புரிகிறதா? அதாவது நீங்கள் இருக்கிற ரூமிலே ஒரு பொருள், அதாவது நீங்கள் இருக்கிற சேர், அது இந்த ரூம் நிறைந்து விட்டது என்றால் என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே வேறொரு பொருள் வைக்க முடியாது என்று அர்த்தம். அது அது அந்த தர்க்கத்தை ஒத்துக்கொண்டால்தான் நான் மேலே போக முடியும். ஒரு பொருள் நிரம்பி விட்டது என்றால் அதுக்கு நிரம்பின என்ற அர்த்தமே என்னவென்றால் இன்னொரு பொருள் வைக்க இடம் இல்லை என்றுதான் அர்த்தம். இப்போ இறைவன் நிரம்பி விட்டான் சர்வ வியாபகன் என்று சொல்லுகிறோம். அப்படி என்னால் ஆன்மா எங்கே இருந்தது? ஆன்மாவை ரெண்டு பொருள் என்று நீ சொல்லுகிறாய், இறைவன் இல்லை ஆன்மா என்கிறாய். எனக்கு இவருடைய தர்க்க சாஸ்திரத்தை பற்றி நாம பேசுற பட்டிமன்றம் எல்லாம் சும்மா இந்த ஜுஜுப்பி, அதுல ஒன்றுமே இல்லை. இவர்கள் பேசுறது பாருங்க எவ்வளவு கட்டிதனமா பண்ணுகிறார்கள். ரெண்டு ரெண்டு இவர் நிரூபிச்சு கொண்டு வந்த உடனே அவன் பிடிக்கிறான், நீ தானே சொல்கிறாய் கடவுள் சர்வ வியாபகி என்று, ஆகவே எல்லா இடத்திலும் அவன் நிறைந்திருப்பான். அவன் நிறைந்திருக்கிறான் என்றால் இன்னொரு பொருள் இருக்கக்கூடாது. நீ இப்ப இதை இன்னொரு பொருள் என்று சொல்லுகிறாயே, அப்ப எப்படி அவன் நிறைந்திருக்கிறான்? அவனுடைய சர்வ வியாபக தன்மைக்கு குற்றம் பெறாதா என்று அவன் கேட்கிறான். அவனும் லேசுப்பட்டால் இல்லை, அவனும் கேட்கிறான். அதற்கு பதில் சொல்லுகிறான்.
கடவுளும் ஆன்மாவும் ஒன்றல்லவாயின் இரண்டு பொருள்கள் ஓரிடத்தில் இருத்தல் இயலாது. ஆதலால் கடவுள் சர்வ வியாபகர் அல்லர் என்று முடியுமே எனில், கடவுளாயினும் ஆன்மாவாயினும் இருத்தற்கு இடம் வேண்டிய பொருள் அல்ல. நீளம் அகலம் உயரம் உள்ள பொருள்களுக்கே இடம் வேண்டும். கடவுளும் ஆன்மாவுக்குத்தான்
தூள பொருள்களுக்கு, அவர் என்ன பதில் சொல்லுகிறான் என்ற சித்தாந்தி, தூள பொருள்களுக்குத்தான் இருப்புக்கு இடம் தேவை. நிரம்புறது குறைகிறது எல்லாம் தூள பொருள்களுக்கு. சூக்கும பொருள்களுக்கு நீ கேட்கறது போல இடம் தேவையில்லை. இறைவனும் சூக்கும பொருள், ஆன்மாவும் சூக்கும பொருள், அவற்றுக்கு இருக்க இடம் தேவையில்லை. ஆகவே ஒன்று ரெண்டு பொருள் இருக்கிறதுனாலே ஒன்றினுடைய வியாபகத்துக்கு குறைவு வரும் என்று நீ கருதாதே என்று அவனை வாயடைக்க பண்ற.
நீளம் அகலம் உயரம் உள்ள பொருள்களுக்கே இடம் வேண்டும். கடவுளும் ஆன்மாவும் அப்படியான பொருள்கள் அல்ல. ஆதலால் ஆன்மாவின் உண்மையால்
ஒரு சின்னத்தில் நான் பழக்கமான திருத்தம் தான், நீளம் என்று சொல்லக்கூடாது. நீளம் நீள நிறத்தை குறிக்கும். நான் சொல்லுறது புரியுறதா? உங்களை எல்லாருக்குமாக தான் சொல்லுகிறேன். நீளம் உயரம் அகலம் என்று நாம் படித்து விட்டோம். ஆனால் ப்ளூ கலர் என்று வந்துவிடும். நீளம் என்பது இட அகலத்தை காட்டுவது நீளம், உயரம் அகலம். அப்ப அதை உச்சரிக்கிற பொழுது கொம்பளவிலானா வர வேண்டும் அப்படி சொன்னாலே பிழை என்று சொல்கிறார்கள். கொம்பளவிலானா என்றால் நாக்கு அன்னத்தினுடைய நடுவிலே தொடங்கும், நீளம் என்று சொல்ல வேண்டும். இதிலே கொஞ்சம் ரொம்ப களைச்சு போனீர்கள் தர்க்கத்தாலே என்றபடியா இன்னொன்று சொல்கிறேன். இந்த தமிழ் எழுத்துக்களே பண்ணியிருக்கிற நுட்பம் ஒன்று, உச்சரிப்புகள் வரையறுக்கப்பட்டவை, அதில் சந்தேகம் இல்லை. வேறு ஆங்கில எழுத்து போல இது என்னத்துக்கு இந்த எழுத்துக்கு இந்த உச்சரிப்பு, ஒரு இடத்துல ஒரு உச்சரிப்பு, ஒரு இடத்துல உச்சரிப்பு இப்படி இருப்பது இல்லை. தமிழிலே உச்சரிப்பு என்றால் ஒரு உச்சரிப்பு தான் என்று தமிழுக்கு சிறப்பு சொல்லுகிறார்கள். ஆனால் அதிலே ஒரு நுட்பம் பண்ணி இருக்கிறார்கள், இந்த முன்னுக்கு பின்னுக்கு வருகிற எழுத்தை பொறுத்து அந்த எழுத்தினுடைய உச்சரிப்பிலே சிறு மாற்றம் நிகழ்வதை குறித்திருக்கிறார். அதுக்கு நான் உதாரணம் சொல்றது, இப்ப நான் இந்த நீளத்தை வைத்தே சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த நீ என்ன இருக்கிறது அல்லவா, இதை நாங்கள் எப்படி உச்சரிக்கிறோம்? நீ என்ன போடுகிற பொழுது நீ என்றுதான் உச்சரிக்கிறோம். கொம்பளவுலானா பக்கத்திலே வந்தால் நீ நீ என்று வரும். நீங்க நீ என்று உச்சரித்தால் நீளம் என்றுதான் வரும். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதோ என்னமோ எனக்கு தெரியவில்லை. இப்ப நீங்க நீ என்ன என்ற அந்த நீ என்ற உச்சரிப்பு நுனி நாக்குக்கு நீ கொண்டாருங்கள், கொண்டு வந்த சின்னலானாதான் வரும், நீளம் என்றுதான் வரும். சின்ன நீனாவுக்கு நுனிநாக்கு கொண்டு லானா சொல்லி பாருங்க, சொல்ல முடியாது. அது மாதிரி நடுநாவுக்கு நீங்க நீ என்று அந்த நீ என்ற உச்சரி நீ என்று வரும், வந்தால்தான் கும்பளவுலானா சத்தம் வரும், நீளம் நீளம் நீளம். இந்த ரெண்டு நீக்கும் வித்தியாசம் தெரிகிறதா? நீளம் நீளம். இந்த நீ சொல்லி லா சொல்ல முடியாது, நீ சொல்லி லா சொல்ல முடியாது. இதெல்லாம் தமிழினுடைய நுட்பமான விஷயங்கள். நீங்கள் போக போக அதை உங்களுக்கு பயிற்சி ஆகிவிடும், ஒரு கவலையும் இல்லாமல் படிக்கலாம். இப்போதைக்கு நீளத்தை நீளமாக்குவோம்.
நீளம் அகலம் உயரம் உள்ள பொருள்களுக்கே இடம் வேண்டும். கடவுளும் ஆன்மாவும் அப்படியான பொருள்கள் அல்ல. ஆதலால் ஆன்மாவின் உண்மையால் கடவுளுடைய வியாபகத்திற்கு குறைவில்லை.
அதாவது சூக்கும பொருள்களுக்குள்ள இட நீள அகலம் இந்த மாதிரி ஒரு இடம் ஒதுக்க தேவையில்லை. அவை சூக்கும பொருள், ஆகவே உயிர் இருக்கிறதுனாலே இறைவனுடைய அந்த இருத்து சர்வ விவாக தன்மைக்கு குன்று குற்றம் வராது என்று அதையும் மறுக்கிறார்.
கடவுள் ஆன்மாக்களோடு கலந்து நிற்கும் தன்மையில் சக்தி எனவும், அவைகளுக்கு ஐந்தொழில் செய்து அவற்றை ஈடேற்றி ஆளும் தன்மையில் பதி எனவும், அவைகளை கடந்து நிற்கும் தன்மையில் சிவம் எனவும் சொல்லப்படுவர்.
இது நமக்கு புதுச்செய்தி. இறைவனுக்கு மூன்று பெயர் சொல்கிறார், மூன்றுக்கும் விளக்கம் சொல்லுகிறார். மூன்றுக்கும் விளக்கம் சொல் என்னென்ன பெயர் சொல்லுகிறார் வாசிங்கள்.
கடவுள் ஆன்மாக்களோடு கலந்து நிற்கும் தன்மையில் சக்தி எனவும்,
கலந்திருந்தால் அவன் சக்தி. ஆன்மாக்களோடு கலந்து நிற்கிற பொழுது சக்தி, எப்போ திரோதானத்திலும் கலப்பான் சிவசக்தியாகவும் கலப்பான், அந்த நேரத்திலே அவனுக்கு சக்தி என்று பெயர்.
அவைகளுக்கு ஐந்தொழில் செய்து அவற்றை ஈடேற்றி ஆளும் தன்மையில் பதி எனவும்.
பதி என்றால் தலைவன், அவர்களுக்காக ஐந்தொழில் செய்து அவர்களை காப்பாற்றுகிறபடியால் அவனுக்கு பதி என்று அந்த இடத்திலே பெயர்.
அவைகளை கடந்து நிற்கும் தன்மையில் சிவம் எனவும் சொல்லப்படுவர்.
கடந்து நிற்கும் தன்மையில் சிவம் எனவும் சொல்வான். இறைவனுடைய சிறப்பு கருடாழ்வார் துதி என்று நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வேன். ராமாயணத்திலே வருகிறது, நாகாஸ்திரத்தை போட்டு எல்லாரையும் கட்டி போட்டு விடுகிறான் இந்திரசித்தன். அப்பொழுது கருடாழ்வாரை துதிக்க கருடாழ்வார் வருகிறார். ராமன் அல்லது லட்சுமணன் விழுந்து கிடக்கிறான், கருடாழ்வார் வர அந்த நாகபாசம் கலந்து எல்லாரும் உயிர்க்கிறார்கள். நான் இப்போ எல்லாருக்கும் சொல்லுவதை, எனக்கு தெரிந்தவர்களுக்கு, இப்போ கொரோனா என்கின்ற நாகபாசம் எல்லாரையும் கட்டி கொண்டிருக்கிறது. இந்த காலத்திலே முடிந்த அளவு இந்த கருடாழ்வார் துதியை படியுங்கள் என்று நான் எல்லாருக்கும் சொல்லி வருகிறேன். கருடாழ்வார் துதி என்பது நாகபாசத்தை வீழ்த்திய ஒன்று. அதிலே பல தத்துவ கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். கடவுள் பற்றி ஒரு நல்ல செய்தி நேற்று மனதிலே பட்டது. அதிலே அவர் சொன்னார், என்னது, வரியோர் ஆளாதி ஆளாதி மற்றும் இல்லை, அந்த வரி எனக்கு உடனே சரியாகிறது இல்லை. ஆளாதி மற்றும் அரசாழ்தி யாரையும் அதிரேகமாயே அறிவார். ஏழைகளுடைய ஆளாகவும் இருப்பாய், அதே நேரத்திலே நீ அரசனாக ஆட்சியும் செய்வாய். எனக்கு ரொம்ப பிடித்தது. எல்லா தலைவர்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும். வறியோர் ஆளாதி மற்றும் அரசாழ்தி, ஏழைகளுக்குடைய ஆளாகவும் நீ இருப்பாய், அதே நேரத்திலே அரசாளவும் செய்வாய். எனக்கு ஒரு பொன்மொழி போல இந்த மன்றங்களிலே போடவன். ஏனால் அரசாளுகிறவன் ஏழைகளுடைய ஆளாக இருப்பதில்லை, ஏழைகளுடைய ஆளாக இருப்பவன் அரசாழ்வதில்லை. இது ரெண்டாகவும் இருக்கிறவனே என்று சொன்னார் இறைவன். கலப்பிலே சக்தியாகவும், பஞ்சகிருத்தியத்திலே தலைவனாகவும், கடந்து நிற்கிறதுல என்ன சொல்கிறார், சிவமாகவும் நிற்கிறான் என்று மூன்று நிலைக்கும் மூன்று பெயர் வைத்து சொல்லுகிறார்.
அனாதியாயுள்ள இந்த இரண்டு பொருள்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டதெனில், வைத்தியனுக்கும்
இந்த இரண்டு பொருள்களுக்கும் பதி சிவம், மற்றது பதி உயிர். இந்த அனாதியா இருக்கிற இந்த இரண்டு பொருளுக்குமான தொடர்பு
எப்படிப்பட்டதெனில், வைத்தியனுக்கும் நோயாளிக்கும், பிதாவுக்கும் பிள்ளைக்கும், அரசனுக்கும் குடிகளுக்கும் உள்ள தொடர்பு போலாம்.
அவ்வளவுதான். அப்பாவுக்கும் மகனுக்கும், அரசனுக்கும் குடிமக்களுக்கும், மற்றது என்ன, நோயாளிக்கும் உள்ள தொடர்பு போலாம்.
அவ்வளவுதாங்க, அதோட முடிஞ்சதுங்க இந்த குரல்.
இந்த குரலிலே இப்போ நீங்கள் இப்ப இதுதான் சைவப்பெரியாருடைய வித்தியாசம். இந்த முதல் பதவுரையோட விஷயம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நாளும் முத்தி அடைந்தவர்கள் தொகை எவ்வளவோ, இனி முத்தி அடைய இருக்கிறவர்களுடைய தொகை எவ்வளவோ அவ்வளவுதான். இவ்வளவு நாளும் முத்தி அடைந்தவர்கள் முத்தி அடைய போருடைய எண்ணிக்கை கணக்கு என்று விளையாட்டாக சொல்வது போல சொல்லி, உயிர்கள் பலவாய் இருக்கின்றன என்ற அந்த ஒரு செய்தியை விரித்து காட்டினார். இதற்கு மாற்றணியினர்கள் போடுகிற அந்த முட்டுக்கட்டையை, அப்படி இருக்க முடியாது என்று முட்டுக்கட்டை போடுகிற பொழுது அதையெல்லாம் எப்படி உடைத்து 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 தன் தேரை நகர்த்துகிறார் என்ற விதத்தை படித்தோம். இப்போதைக்கு நீங்கள் இவ்வளவும் அப்படியானால் இந்த பதவுரையோடு நிறுத்தி கொண்டால் என்ன சார் என்று கேட்டால், இந்த கூர்மையை இழந்து போவோம். ஆகவே பதவுரை மனதிலே கட்டாயம் நிற்கட்டும். இது பதிகிற அளவுக்கு பதியட்டும், போக போக அது இன்னும் பதிந்து கூர்மையாகும் என்ற அளவிலே இன்றைய வகுப்பை முதல் குரலோடு நாம் நிறுத்துகிறோம். நாளை மற்றைய குரலுக்குள்ளே நுழைவோம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.